Before we pray for these children,
பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக,
we just want to look at something from the word of God.
தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒன்றை நாம் பார்ப்போம்.
We read in Psalm, in the book of Psalms,
சங்கீதம்,
and 127. There are two or three things said about children.
பிள்ளைகளை குறித்து ரெண்டு மூணு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Behold, children are a gift of the Lord.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்.
So that's the first thing we must remember.
ஞாபகத்தில் வைக்க வேண்டிய முதல் காரியம் இதுதான்.
A gift is not something we deserve.
ஏதோ நாம் தகுதிப்பட்டபடினாலே கொடுக்கப்படுவது ஒரு ஈவு அல்ல.
It's something freely God gives us.
தேவன் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒன்று.
And he gives it to unbelievers.
அவிசுவாசிகளுக்கு கொடுக்கிறார்.
To evil people.
தீமையானவர்களுக்கு கொடுக்கிறார்.
And sometimes God fearing people don't have children.
சில சமயத்தில் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை.
It's always a puzzle to me.
இது அதிகமா என்னை வியக்க வைத்திருக்கிறது.
But these terrorists, they have children.
And அவர்கள் தீவிரவாதிகளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
Some of your children don't have babies.
ஆனால் உம்முடைய பிள்ளைகளுக்கோ குழந்தைகள் இல்லை.
And I don't question it because God's wisdom is superior to ours.
தேவனுடைய அந்த ஞானமானது மிக பெரியதாக இருக்கிறதுனால நான் அதை கேள்வி கேட்பதில்லை.
And in some cases where God does not give children, we have to just bow down and accept it.
சில பேருடைய வாழ்க்கையில தேவன் குழந்தைகளை கொடுப்பதில்லை. நாம் தலையில வணங்கி ஆண்டவருடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
Such people can pray that God will give them many spiritual children.
அப்படிப்பட்டவர்கள் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை தேவன் தருமாறு ஜெபிக்க வேண்டும்.
In China there was a great man of God called Watchman Nee.
சீனா தேசத்திலே மிகப்பெரிய தேவ மனிதர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் வாட்ச்மேன் நீ.
Mightily used by God.
தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்.
But he and his wife had no children.
ஆனால் அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் குழந்தைகள் இல்லை.
But he had one child that died.
ஒரே ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் இறந்து விட்டது.
At a small age.
சிறு வயதிலேயே.
And he had no children.
பிள்ளைகள் இல்லை.
But he had many spiritual children.
ஆனால் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் இருந்தார்கள்.
So it is not because we are faithful or because we are holy God gives us children.
நாம் விசுவாசமுள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதனாலே தேவன் பிள்ளைகளை தருவதில்லை.
God gives according to his choice.
தேவன் தம்முடைய தேர்வின்படி அவர் பிள்ளைகளை கொடுக்கிறார்.
We bow down and accept it as a gift from the Lord.
நாம் தலை வணங்கி தேவனிடத்தில் வரக்கூடிய ஒரு ஈவாக நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம்.
Not some, you know, we don't believe that we deserve anything but hell.
நாம் நரகத்தை தவிர எதற்கும் பாத்திரவான்கள் அல்ல.
I say, Lord, give me what I deserve. That's hell.
ஆண்டவரே, எனக்கு பாத்திரமானதை தாரும் என்று சொன்னால் உனக்கு நரகம் தான்.
Even if I have served the Lord for 100 years, I deserve hell.
100 ஆண்டுகள் தேவனுக்கு நான் ஊழியம் செய்தாலும் நான் நரகத்தில் பாத்திரவான்.
Jesus said, when you have obeyed all the commandments, then say, you are an unprofitable servant.
எல்லா கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்த பிறகு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று சொல் என்று இயேசு கட்டளையிட்டார்.
That's what he said in Luke 17. You read it sometime.
லூக்கா 17 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள்.
So, children are a gift.
அவர் பிள்ளைகள்
You have to say, thank you Lord for this gift. I don't deserve it, but you give me a gift.
ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த வரத்தை ஈவை கொடுத்திருக்கிறீர், இதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்ல வேண்டும்.
But God gives us this gift so that we can train that child to grow up in godly ways.
அந்த குழந்தை தேவ வழியிலே வளருவதற்காக பயிற்சி கொடுத்து வளர்க்கும்படியாக தேவன் அப்படிப்பட்ட வரத்தை கொடுக்கிறார்.
And it says here in verse 4 that children are like arrows in the hand of a warrior.
தமிழ் 5 வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகள் பலவான் கையில் உள்ளதென அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள்.
So what is an arrow for?
ஒரு அம்பு எதற்காக இருக்கிறது?
All people who use arrows, bows and arrows, they use it to fire at the enemy.
சத்துருவை தாக்கும்படியாக அம்பை வில்லை வைத்து அம்பை ஏகிறார்கள்.
So we have to train up our children so that they can fight against Satan.
சாத்தானுக்கு உலகமாய் போராடத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும்.
If you are a true disciple of Jesus,
நீங்கள் இயேசு மெய்யான சிஷ்யராக இருக்கிறீர்களானால்,
Satan is the only enemy you have.
ஒரே ஒரு சத்துரு சாத்தான் மட்டுமே.
And so we don't have any human enemies.
மனுஷிய சத்துருக்களே உங்களுக்கு கிடையாது.
Other people may call me their enemy, but I don't have any enemies.
Other
people may hate me, but I don't hate anybody.
So I don't
have any
enemies.
But Satan is a very strong enemy of
mine.
So if God gives me children, I have to train all those children to fight this enemy.
ஆகவே தேவன் எனக்கு பிள்ளைகளை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த எல்லா பிள்ளைகளையுமே இந்த சத்ரு மூலமாக போராடுவதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும்.
Every child must be like an arrow that God can use to fire against Satan.
சாத்தானுக்கு விரோதமாக ஏறத்தக்கதாக என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் கம்பாக இருக்க வேண்டும்.
So if you have got children,
உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள்,
from childhood,
சிறு பிராயத்திலிருந்து,
you need to train them up so that even when they are a young person, they have become arrows.
அவர்கள் வாலிப வாலிப வயது வரும்பொழுதே அவர்கள் அம்புகளாய் மாற வேண்டும்.
Not when they are 80 years old.
80 வயசானவர்கள் அல்ல.
20 years old.
20 வயது.
They should be an arrow. It says here, children of one's youth.
அந்த அம்சன வசத்திரம் வால வயதின் குமாரன்.
That means, I had a child when they were young, when I was young.
And
the child has grown up to be a young person and is an arrow in my hand. In God's hand. So you need to ask yourself, with all the education that you give your children, it's good that you educate your children and to get a job. And so that they don't become beggars. When Jesus taught us, give us this day our daily bread. In that one request, there are many things involved. It means, give me a job, Lord, that's how I can get my bread.
And
give me a house, Lord, where I can stay, where I can get, all the family can eat this bread.
And
give us help to be able to work and earn this bread. Because the Lord told Adam, by the sweat of your brow, you will earn your bread. And then we are also praying, Lord, help me to educate my children properly so that they can earn their bread also. So give me money to educate my children. And when they grow up, help them to get a job so that they can earn their daily bread.
So,
in this simple prayer, our Father who art in heaven, give us this day our daily bread. What all is involved in that one sentence?
I'm
praying for food, clothing,
house,
education of my children.
And
God is interested in all that.
He
taught us to pray. So, in the midst of all those things we do for our children, we must not forget that we must sharpen them as arrows to fight against the
devil.
They are like arrows in the hand of a warrior
itself.
And blessed is the man whose quiver is full of them. They shall not be ashamed when they speak with their enemies in the gate.
And
as I said, our enemy is Satan.
நான் சொன்னது போல நம்முடைய சத்துரு சாத்தான்.
And the demons,
பிசாசுகள்.
And our flesh, the lust in our flesh.
நம்முடைய மாம்சத்தில் உள்ள இச்சைகள்.
And all the spirit of the world.
இந்த உலகத்தினுடைய ஆவி.
And we are not going to be ashamed when we see how our children are growing up to fight against Satan.
சாத்தானுக்கு விரோதமாக போராடுவதற்காக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வளருவதை அவர் பார்க்க வேண்டும்.
It says they shall not be ashamed.
அவர்கள் நாணமடையாமல், வெட்கமடையாமல்.
Parents will not be ashamed.
பெற்றோர்கள் வெட்கமடைய மாட்டார்கள்.
So if you have done your job faithfully as a parent,
ஆகவே பெற்றோராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வேலையை உண்மையாக செய்த பிறகு,
as your children grow up, you will not be ashamed with their conduct and their behavior.
நீங்கள் வளரும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய நடத்தையை குறித்து ஒரு காலம் நீங்கள் வெட்கப்படைய மாட்டீர்கள்.
All children make a few mistakes in their teenage years.
எல்லா பிள்ளைகளுமே பதின் பருவத்திலே அவர்கள் தவறு செய்கிறவர்கள் தான்.
But not God can protect them from serious mistakes.
ஆனால் தேவன் அவர்களை சிறிய தவறுகளிலிருந்து கொடுமையான தவறுகளிலிருந்து அவர்களை பாதுகாக்க முடியும்.
It's very important the way we bring up our children.
நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்ப எந்த விதத்தில் வளர்க்கிறோம் என்பது மிக முக்கியம்.
In the New Testament it says that if you don't bring up your children properly you cannot be an elder in a church.
பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கவில்லை என்று சொன்னால் நீ ஒரு சபையில் மூப்பராக இருக்க முடியாது என்று புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது.
New Testament you could be a prophet even if your children were not brought up properly.
பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படாவிட்டாலும் ஒரு தீர்க்கதரிசியாக மாறுவதற்கு சாத்தியம் உண்டு.
See Samuel had two very bad children. They used to take bribes.
சாமுவேலுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் மோசமான பிள்ளைகள், லஞ்சம் வாங்குற பிள்ளைகள்.
But he was a prophet.
ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியாக,
and he continued to be a prophet even though his children were wayward.
தன்னுடைய பிள்ளைகள் வழி விலகி போனாலும் கெட்டு போனாலும் கூட அவர் தீர்க்கதரிசியாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருந்தார்.
But in the New Testament Samuel could not be an elder.
ஆனால் புதிய ஏற்பாடு என்று வரும்பொழுது சாமுவேல் ஒரு மூப்பராக இருக்க முடியாது.
Can you believe that they are great prophet Samuel cannot be an elder in the New Testament church?
உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? அவ்வளவு பெரிய சாமுவேல் தீர்க்கதரிசி புதிய ஏற்பாடு சபையில் ஒரு மூப்பராக இருக்க முடியாது.
Because his children were wayward.
என்னடா பிள்ளைகள் வழிகளில் போய்விட்டார்.
Even though he was the one who warned Eli that your children are wayward.
ஏலியை பார்த்து எச்சரிப்பு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள் என்று.
It's very easy for us to preach to other people your children are wayward and your own children become wayward.
உங்களுடைய பிள்ளைகள் வழிவிலகி போறால் என்று சொல்வது மற்றவர்களை பார்த்து சொல்வது எளிது. ஆனால் உங்களுடைய சொந்த பிள்ளைகளை பற்றி
சொல்வது, it's good to walk in humility.
ஆகவே தாழ்மையில் நடப்பது நல்லது.
So please have mercy on me Lord.
ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும்.
That I don't bring dishonor to your name.
ஆண்டவரே உடைய நாமத்துக்கு கனவீனத்தை கொண்டு வர வேண்டாம்.
There's one advice I want to give you parents.
பெற்றோர்களே உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன்.
Whenever you hear some accusation against your children,
எப்பொழுதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லுகிறதை நீங்கள் கேட்கிறீர்களோ,
don't be like these worldly parents and immediately rise to defend them.
உடனடியாக உலக பெற்றோரை போல என் பையன் ஒழுங்குதான் என்று சொல்லி நீங்கள் அவர்களை நியாயப்படுத்த வேண்டாம்.
If somebody is coming to physically hurt your children, defend your children.
யாராவது சரீர பிரகாரமாக அவர்களை தாக்க வந்தால் கண்டிப்பாக பாதுகாருங்கள்.
But supposing yes, the Sunday school teacher in the church says, brother, your children are not behaving properly in Sunday school.
ஓய்வு நாள் பாடசாலையிலே உள்ள ஆசிரியர்கள் வந்து சொல்கிறார்கள், ஓய்வு நாள் பாடசாலையிலே உங்களுடைய பிள்ளைகள் ஒழுங்காக நடந்து கொள்வதில்லை என்று.
Don't defend your children.
உங்கள் பிள்ளைகளை தற்காக்க வேண்டாம்.
All children are not even they are small.
எல்லா பிள்ளைகளுமே சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது சேட்டைக்கார பிள்ளைகள் தான்.
Somebody came to my house when my children were all very small.
என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் சிறு பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்பொழுது என் வீட்டுக்கு ஒருவர் வந்தார்.
So brother Zach, do your children ever fight with each other?
அவர் கேட்டார், உங்களுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு சண்டை போடுவார்களா?
I said yes, they are children of Adam. They are not born again yet.
ஆமா, அவர்கள் ஆதாமின் பிள்ளைகள் தான், இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை.
So they do fight with each other.
அவர் ஒருவரோடு சண்டை போடுகிறார்.
With words.
வார்த்தையினாலே சண்டை போடுகிறார்.
I don't allow them to use their hands.
ஆனால் கைகளை வைத்து அடித்து சண்டை போடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்.
Once I'll never allow you to do that, I told my children.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், ஒரு முறை கூட ஒருவரோடு அடித்து சண்டை போட நான் அனுமதிக்க மாட்டேன்.
Words, you are young, you are foolish, you can keep on arguing.
நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள், புத்தீனமாக இருக்கிறீர்கள், ஆகவே வாக்குவாதம் பண்ணுங்கள், அதனை நான் விட்டு விடுவேன்.
Especially when they play some games, they have play cricket, is he out or not out? They have a lot of arguments.
விசேஷமாக கிரிக்கெட் விளையாடும் போது அவுட் ஆகுறதா உணர்ந்தா இல்ல அவுட் நாட் அவுட் என்று சொல்லுவாங்க, சண்டை வந்துடும்.
Children are like that. They can't understand the values we have.
நமக்கு இருக்கக்கூடிய மதிப்புகளை மதிக்கத்தக்க அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை.
I remember once when my children were playing cricket.
ஒருமுறை எனக்கு ஞாபகம் வருகிறது, என்னுடைய பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருந்தார்கள்.
There was some argument, is he LBW or not? Is he out or not?
இவன் காலில் பந்து பட்டுவிட்டதா இல்லையா, LBW இல்லையான்னு ஒரு வாக்குவாதம்.
So the standard test was, let us ask daddy.
ஆகவே அப்பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பாவை கேட்போம் என்று சொல்லி அப்பா இடத்துல வருவார்.
So they came to me.
அவ இடத்துல வந்தார்கள்.
I said, listen, 2000 years from now it won't matter whether he was out or not.
இப்பொழுது 2000 வருஷங்கள் கழித்து இன்னைக்கு நீ அவுட்டா இல்லையா என்பது அது ஒரு பொருட்டே அல்ல.
Children are clever.
பிள்ளைகள் புத்திசாலிகள்.
They said, we agree that 2000 years from now it will not matter.
அப்பா நீங்க சொல்லிட்டு ஒத்துக்கொள்கிறோம், 2000 வருஷங்கள் கழித்து அது ஒரு பொருட்டல்ல தான்.
But right now it matters.
ஆனால் இப்பொழுது அது ஒரு பொருட்டு.
So children are like that.
பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
It's very difficult for them to see what is going to be like 2000 years from now.
இப்பொழுது 2000 ஆண்டுகள் கழித்து எப்படி காரியங்கள் இருக்கும் என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு.
But we have to make sure they don't hurt one another.
ஆனால் அவர்கள் ஒருவரை காயப்படுத்தாதபடிக்கு நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
We can't be so strict with them that they can't move or do anything.
நீ இங்கே நில்லா இருந்து நீ அசையக்கூடாது என்று அந்த அளவுக்கு நாம் கண்டிப்பா இருக்கக்கூடாது.
Home is a place where they must be free.
வீடு என்பது குடும்பம் என்பது அவர்கள் சுதந்திரமாக இருக்க
வேண்டும்.
ஓடுவார்கள், நாற்காலியில் ஏறுவார்கள், சோஃபாவில் ஏறுவார்கள்.
Won't allow them to do that in somebody else's house.
வேறொரு வீட்டில் போய் அப்படி செய்ய அனுமதிக்க மாட்டோம்.
But I say, your house is your home. You can do whatever you like here.
நான் பிள்ளைகளை பார்த்து சொல்லி, இது உங்கள் வீடு, எங்க வேண்டுமானாலும் செய்யப்பா.
Don't hurt yourself and don't spoil anything.
நீ எதையும் உடைத்து விடக்கூடாது, எதையும் உன்னை நீ காயப்படுத்தி விடக்கூடாது.
But I'm not going to make this house like a prison for you.
ஆனால் இந்த வீட்டை ஒரு சிறைச்சாலை போல உனக்கு மாற்ற மாட்டேன்.
You're free.
நீ விடுதலையாக இருக்காய்.
We must become friends with our children as parents.
பெற்றோராய் இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளோடு கூட நண்பர்களாய் மாறிவிட வேண்டும்.
And one of the things I used to do sometimes,
சில சமயத்தில் நான் செய்யக்கூடிய ஒரு காரியம்,
I used to take each of my children alone out for an outing for maybe 2-3 hours some evening when they were free.
மாலை நேரத்தில் இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவராய் நான் அவுட்டிங் கூட்டிக் கொண்டு போவேன், வெளியே ஒரு 3 மணி நேரம்
go out and eat something small and sit down and have some fellowship just with one child.
ஏதோ ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே ஒரு மகனோடு கூட செலவு செய்வேன்.
And next month another child,
அடுத்த மாசம் இன்னொரு பையன்,
another month another child,
இன்னொரு மாதம் இன்னொரு பையன்.
I could do it only once a month.
ஆனால் மாதம் ஒரு முறை தான் அப்படி கூட்டிக் கொண்டு போவேன்.
That's a very good thing.
அது மிக நல்ல காரியம்.
Go out alone with one of your children and build fellowship with that child.
பிள்ளைகளை ஒருவரை கூட்டிக் கொண்டு போய் நீங்கள் அப்படி ஐக்கியத்தை கட்டுங்கள்.
I used to travel so much that I couldn't do it very often.
நான் அடிக்கடி ஊழியத்துக்காக பிரயாணம் பண்ணுகிறேன் அப்படின்னாலே அடிக்கடி அப்படி செய்ய
முடியும். Because if you are not traveling at home, you must try and do that.
ஆகவே அப்படி பிரயாணம் பண்ணாதவர்கள் நீங்க கண்டிப்பா இதை செய்ய வேண்டும்.
And you don't have to spend money, you can go and sit in a park and have fellowship.
ஹோட்டல்ல போய் பணம் சம்பாதிக்க செலவு செய்ய வேண்டும் என்றால் நீங்க ஒரு பார்க் பூங்காவுக்கு போய் உட்கார்ந்து நேரம் செலவு செய்யலாம்.
It says in Malachi in chapter 4,
மல்கியா 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்,
that in the last days,
கடைசி நாட்களிலே,
there's going to be so much evil.
எவ்வளவோ துன்மார்க்கம் பெருகி போகும், அக்கிரமம் பெருகி போகும்.
You know the last verse of the New Testament, of the Old Testament?
பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனம் என்ன தெரியுமா?
Very important.
மிக முக்கியமான வசனம்.
Last verse of the Old Testament.
பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனம்.
The Lord says, I will restore the hearts of the fathers to the children and the children to the fathers.
பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களுக்கும் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளுக்கும் திருப்புவேன்.
So which comes first?
எது முதலாவது வருகிறது?
The father.
பிதாக்கள்.
The father's heart is far from the children.
பிதாவுடைய இதயம், அப்பா அம்மா அப்பாவுடைய இதயம் பிள்ளைகளுடைய இதயத்தை விட தூரமா இருக்கு.
Not because they did anything wrong.
ஏதோ தவறு செய்தபடினால அல்ல.
But because they don't fellowship with each other.
அவர்கள் ஒருவரோடு ஐக்கியப்படுவதில்லை.
See, you don't have to become distant from your wife by hitting her and hurting her.
ஒரு மனைவி அடித்து காயப்படுத்தி தான் மனைவியோடு கூட ஒரு இடைவெளி விட வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல.
You just don't talk to your wife for 2-3 weeks and that distance will come automatically.
2-3 வாரம் மனைவியோட பேசாமல் இருந்தாலே போதும், இடைவெளி தானாக வந்துவிடும்.
Or whenever you talk, you do some scolding or shouting, distance will come.
அப்படியே மிஞ்சி பேசினாலும் அது திட்டு கோபம் தான், அப்படியானாலும் அந்த இடைவெளி அதிகமாகும்.
So if you don't spend time with your children, automatically one distance will come.
ஆகவே பிள்ளைகளோடு கூட நேரம் செலவு செய்யவில்லை என்று சொன்னால் தானாகவே ஒரு இடைவெளி வந்துவிடும்.
It's like a field, you know, if you don't take care of it, it will become a wilderness.
நீங்கள் ஒரு வயலை பாருங்கள், அந்த வயலை நீங்கள் கவனிக்காவிட்டால் அது வனாந்தரமாய் மாறிவிடும்.
If you look at somebody's home, there's a beautiful garden. That did not come automatically.
ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள், அருமையான ஒரு பூங்கா போல ஒரு பூச்செடியில் அமைத்திருக்கிறார்கள், அது தானாக வந்ததில்லை.
He worked hard and made it a garden.
அதை அவர்கள் கடினமாய் பிரயாசப்பட்டு வேலை செய்து அதை தோட்டமாய்
மாற்றினார். Look at another person's field and outside his house, it is a wilderness.
மற்ற இன்னொரு ஒருத்தனுடைய வீட்டை பாருங்கள், அது வெளியே பார்த்தால் வனாந்தரமாய் இருக்கிறது.
He did not because he planted weeds and all that.
அங்கே களைகள் எல்லாம் அவர், முச்செடிகள் எல்லாம் அவர் அங்கே நடவில்லை.
He did nothing.
அவர் ஒன்றுமே செய்யவில்லை.
If you do nothing in your relationship with your children, it will become a wilderness.
பிள்ளைகளுடைய உறவிலே நீ ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னால் அந்த உறவு வனாந்தரமாய் மாறிவிடும்.
You must build the relationship with each of your children.
ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஒரு உறவை நீங்கள் வளர்த்துக்
கொள்ள வேண்டும். They must be your friends.
அவர்களுடைய சிநேகிதராய் மாற வேண்டும்.
That was my prayer when my children were small.
என்னுடைய சிறு பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும்போது இதுதான் என்னுடைய ஜெபமாய் இருந்தது.
I said, Lord, when they grow up,
ஆண்டவரே அவர்கள் வளரும் பொழுது,
they must become my brothers in Christ.
ஆண்டவரே எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் சகோதரர்களாய் மாற வேண்டும்.
And be my friends.
என்னுடைய நண்பர்களாய் இருக்க வேண்டும்.
And today all of them are, all my 4 sons are my friends and my brothers in Christ.
இன்றைக்கு என்னுடைய 4 மகன்களும் எனக்கு நண்பர்களாய் இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு சகோதரர்களாய் இருக்கிறார்கள்.
I did something for it.
நான் அதற்காக ஒன்று
செய்தேன். Better to say it like this, that God helped me to do something for
it. இப்படி சொல்வது நல்லது. நான் ஒன்றை செய்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார்.
God restores the hearts of the fathers to the children and then the children to the fathers.
இதாவது பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகள் பக்கமாக தேவன் திருப்புகிறார், அதற்கு பிறகு பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்கள் பக்கமாக திருப்புகிறார்.
This is such an important ministry.
இது மிக முக்கியமான ஒரு ஊழியம்.
That it says, if it does not happen, I will smite the land with a curse.
அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு சாபத்தினாலே அந்த தேசத்தை அழிப்பேன் என்று சொல்கிறார்.
Is it so serious, Lord?
ஆண்டவரே இது எவ்வளவு சீரிய காரியமா.
If fathers and children don't come closer together, there's a curse on that situation.
பிதாக்களும் பிள்ளைகளும் ஒன்றாக நெருங்கி வரவில்லை என்று சொன்னாலே பூமியிலே சங்காரத்தை அடிப்பீர் ஆண்டவரே.
That is, it says in verse 5, this is the ministry of Elijah the prophet in the last days.
இந்த வசனத்தை வாசிக்கிறோம், இப்படி செய்வது எலியாவின் ஊழியமாய் கடைசி நாட்களில் இருக்கிறது.
Elijah today is not one person, it is the church.
இன்றைக்கு எலியா என்று சொன்னால் அது ஒரு நபர் அல்ல, அது ஒரு சபை.
The body of Christ is Elijah.
சரீரமாகிய சபைதான் எலியா.
And before the great and terrible day of the Lord, the body of Christ is going to have a ministry.
அந்த கொடிய நாட்கள் வரும்பொழுது இந்த சரீரமான சபைக்கென்று ஒரு ஊழியம் இருக்கிறது.
That's what it says here.
அதான் நீங்க சொல்லப்பட்ட.
And that ministry of the last days, body of Christ,
இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துவின் சபை, சரீரமாகிய சபையின் ஊழியம்,
which is typified by Elijah the prophet,
அது எலியா தீர்க்கதரிசியினாலே மாதிரி அழைக்கப்பட்டது,
is going to make the fathers attached to the children.
பிள்ளைகள் பிதாக்கள் பிள்ளைகளோடு கூட நெருங்கி
சேர்ந்து, children will be attached to the fathers.
அதற்கு பிறகு பிள்ளைகளும் பெற்றோரோடு கூட சேர்ந்து கொள்வார்.
Then the opposite of the curse will be there, there will be a blessing.
அதற்கு பிறகு அந்த சாபத்தினுடைய எதிர்மறை நடக்கும், அதுதான் ஆசீர்வாதம்.
That is how we overcome the enemy.
எப்படித்தான் நாம் சத்துருக்கு ஜெயிக்க வேண்டும்.
So it's good that we can dedicate our children like that to the Lord today.
ஆகவே இன்றைக்கு இது போல பிள்ளைகளை நாம் தேவனிடத்தில் பரிசு செய்வது நல்லது.
But it doesn't finish with this.
ஆனால் பரிசுயோடு முடிந்துவிடுவதில்லை.
Think of this picture.
நீங்களே பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்யலாம், அதுவும் நல்லதுதான்.
But we do it publicly so that everybody can rejoice when child has come to the church.
பிள்ளை சபைக்கு ஒரு குழந்தை புதிதா வந்திருக்கிற அப்படினாலே பிரதிஷ்டை செய்யும்போது எல்லாரும் சேர்ந்து சந்தோஷிக்க முடியும்.
Because we are one family.
என்ன நம்ம ஒரே குடும்பமா இருக்கிறோம்.
But not only Jesus was dedicated, they dedicated all children in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இயேசு மட்டும் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை, மற்ற பிள்ளைகளையும் பிரதிஷ்டை செய்தார்கள்.
So here Simon Peter's father and mother come with a little baby.
பேதுருடைய அப்பா அம்மா வருகிறார், பேதுரு குழந்தையாய் கூட்டிட்டு வருகிறார்கள்.
He is only 8 days old.
குழந்தையுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி பெற்றோருக்கு கொஞ்சமேனும் தெரியாது.
உண்மையாலுமே
அவர்கள் தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள்.
But this man became an apostle.
ஆல இந்த மனிதன்
this baby grew up to be an apostle.
குழந்தை அவர் அப்போஸ்தலனாய் மாறியது.
And that other baby, Judas,
மற்ற குழந்தை யூதாஸ் குழந்தை.
The parents dedicated the baby.
பெற்றோர் பிரதிஷ்டை செய்தார்கள்.
But they did not train up that child in God's way.
ஆல தேவனுடைய வழிகளிலே அந்த குழந்தையை பயிற்றுவிக்கவில்லை.
Why did Judas Iscariot steal money?
ஏன் யூதாஸ் காரியத்து பணத்தை திருடினார்?
The Bible says you train up a child the way he should go, when he's old he'll not depart from it.
பிள்ளையானவன் வளர்த்த வேண்டிய விதத்தில் வளர்த்தினால் முதிர்வதில் அவன் விடாதிருப்பான் என்று வேதம் சொல்கிறது.
I don't know how Judas Iscariot's parents brought him up.
யூதாஸ் காரியத்து பெற்றோர் எப்படி அவனை வளர்த்தார்கள் என்று தெரியாது.
Whatever way they brought him up, when he is old he did not depart from it.
ஆனால் எந்த வழியிலே அவர் வளர்த்திருந்தாலும் அவன் முதிர்வயதாகும் போது அதை விடாதிருப்பான்.
Maybe he stole a few things at home and daddy and mommy said, oh, it's okay.
ஒருவேளை சிறு காரியங்களை திருடி வந்தான், அப்பா அம்மா பரவாயில்லை என்று சொல்லிவிட்டார்கள்.
Maybe he came back from school with some other boy's pencil and rubber and ruler and all that.
மற்ற பிள்ளைகளுடைய பென்சில் பேனா ஸ்கேல் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கான் வீட்டுக்கு.
And the daddy said, it's okay, it doesn't matter.
அப்பா சொல்ல, அது பரவாயில்லை,
they can buy another one.
அவங்க வேணா வேற பென்சில் வாங்கிக்கிட்டும் வேற ஸ்கேல் வாங்கிக்கிட்டும்.
You teach your children like that, one day he'll steal things from the church.
நீங்கள் இப்படி உங்கள் பிள்ளைகளை போதித்தால் ஒரு நாளிலே சபையிலிருந்து திருட ஆரம்பிப்பார்கள்.
I'm only guessing, but that may be how why Judas Iscariot went astray.
இது என்னுடைய அனுமானம் தான், ஆனால் இதன் மூலமாக யூதாஸ் காரியம் வழிவிலகி போயிருக்கலாம்.
What I'm trying to say is it's not enough just to dedicate the child.
நான் சொல்வது என்னவென்றால் குழந்தையை பிரதிஷ்டை செய்தால் மட்டும் போதாது.
We have to train up that child and that is a job of 20 years.
நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அது 20 ஆண்டுகள் பிடிக்கும்.
This is only a matter of 2 minutes.
இப்பொழுது நான் பிரதிஷ்டை செய்கிறது 2 நிமிடம் தான்.
But after this is 20 years will determine how your child will grow.
அதுக்கு பிறகு 20 ஆண்டுகள் நீங்க எப்படி வளர்த்தீங்களோ அது பொறுத்து தான் அந்த பிள்ளை பின்னால் இருக்கும்.
Teach the child the fear of God.
ஆகவே பிள்ளைக்கு தேவ பயத்தை கற்றுக் கொடுங்கள்.
And the second thing I want to say is we can learn things from our children.
இரண்டாவது காரியம், நாம் பிள்ளைகளிடத்திலிருந்து கற்றுக் கொள்ள முடியும்.
I said that on the first day.
நான் முதல் நாளிலே சொன்னேன்.
God reveals his truth to babies.
தேவன் தம்முடைய சத்தியங்களை பாலகர் வெளிப்படுத்துகிறார்.
that as we grow spiritually,
நாம் ஆவிக்குற வாழ்க்கை வளரும் பொழுது,
we have to become more and more humble like a little child.
ஒரு சிறு குழந்தை போல அதிகமாய் தாழ்மையாய் மாற வேண்டும்.
So in one way we are growing strong, mature like grown up adults.
ஒரு விதத்தில் சொல்லப் போனால் வளர்ந்த ஆண்களை போல பெரியவர்களை போல நாம்
விரும்புகிறேன். That is true in one way.
ஒரு விதத்தில் அது
உண்மைதான்.
ஆவிக்குரிய வளர்ச்சி மாற்று
திசையில்
ஆதாமுடைய வல்லமையான ஒரு மகன்
ஆவிக்குரிய
வாழ்க்கை வளரும் பொழுது
யூ கோ ஸ்மாலர் 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 ஃபைனலி யூ பிகம் ரியலி ஸ்பிரிச்சுவல் லைக் எ பேபி.
நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த குறைந்த குறைந்து கடைசியாக குழந்தை கூட மாறுவீங்க.
So you know in English and Tamil we read left to right, in Hebrew they read right to left.
தமிழில் ஆங்கிலத்திலும் நாம் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் வாசிக்கிறோம், ஆனால் எபிரேய பாஷையிலே வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம் வாசிப்பார்கள்.
So the Old Testament was written in Hebrew.
அவர் பழைய ஏற்பாடு புத்தகம் எபிரேய எழுதப்பட்டது.
You must read that from right to left.
ஆகவே நீங்கள் இங்கே வாசிக்கும் பொழுது வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கத்திலே வாசிக்க வேண்டும்.
Growing in heavenly wisdom.
பரத்துக்குரிய ஞானத்திலே வளருவோம்.
First you are this mighty strong man.
முதலாவதாக வல்லமுள்ள
Feel proud.
மக்கள் எவ்வளவு மெச்சிக்கொண்டாலும் பெருமையடையாத வாழ்க்கை, எவ்வளவு நல்ல வாழ்க்கையை பாருங்கள்.
You know, we have such a tendency that if we do one thing good, we immediately become proud.
ஒரு நல்ல காரியம் செய்தாலே போதும், மிகவும் பெருமை அடைந்துவோம்.
You cook a meal well, you become proud.
நல்ல ஆகாரம் சமைத்துவிட்டாலும் பெருமை.
People appreciate you a little bit, that was a lovely meal. கொஞ்சம்
மக்கள் மெச்சிக்கொண்டால் போதும், பெருமை அடைந்துவிடுவீர்கள்.
Or you preach a sermon and somebody says they were blessed and attempted to be proud.
பிரசங்கிக்கிறீர்கள், நல்ல பிரசங்கம் என்று சொல்கிறார்கள்.
It's blessed to grow in wisdom and become like a baby.
ஆகவே ஞானத்தில் வளர்ந்து வளர்ந்து சிறு குழந்தையாக மாறுவது நல்லது.
And say, Lord, that's the way that's what we can learn from babies.
இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
If you have a little baby at home,
வீட்டிலே சிறு குழந்தை இருந்தால்,
I've often meditated on babies.
நான் அடிக்கடி குழந்தைகளை பார்த்து தியானம் பண்றேன்.
Blessed it is to be like that.
ஒரு குழந்தை போல இருப்பது எவ்வளவு பாக்கியம்.
Innocent, no bitterness against anybody in the world.
அப்பாவித்தனமாக இருக்கிறது, எந்த ஒரு மனிதனுக்கு மேலும் எந்த ஒரு கசப்பும் இல்லை.
நோ காசிப்பிங், பேக் பைட்டிங் அகேன்ஸ்ட் எனிபடி.
யாரை பற்றி புறங்குவதில்லை, பொருள் சொல்வதில்லை.
ஹெல்ப்லெஸ் டிபெண்டன்ஸ் ஆன் தி பேரண்ட்.
உதவியின் பெற்றோரை சார்ந்து கொள்கிறது.
You can slap it, kick it, it will not retaliate.
அது கண்ணத்தில் அடித்தாலும் அது உதைத்தாலும் அது எதிர்த்து செய்யாது.
That's why Jesus said, Kingdom of heaven is like that.
தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியது.
He was telling his disciples, you are all too strong.
சிஸ்டர்ல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் வலிமையா இருக்கிறீர்கள்.
பிகம் லைக் எ பேபி,
சிறு குழந்தை போல மாறுங்கள்.
இன்வர்ட்லி
உள்ளே,
இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ மஸ்ட் பி மெச்சூர்.
உங்களுடைய அறிவிலே வளர்ச்சி உள்ளவளா இருக்க வேண்டும்.
பட் இன் யுவர் கேரக்டர் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் எ பேபி.
ஆனால் உங்களுடைய குணாதிசயத்திலே ஒரு குழந்தை போல மாற வேண்டும்.
So just like we train up babies to godliness,
அவங்க எப்படி நம்முடைய பிள்ளைகளை ஞானத்திலே தேவ பக்தியிலே வளர்க்கிறோமோ,
we can also learn from babies,
நாம் குழந்தைகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும்
how to be godly,
எப்படி தேவ பக்தியா இருப்பது.
And if we are humble enough, we will learn from little babies by meditating on them.
நாம் தாழ்மையுள்ளவர்களா இருந்தால் குழந்தைகளை பார்த்து தியானித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
Many many things we can learn,
பல பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
In the final kingdom of God,
தேவனுடைய ராஜ்யத்திலே கடைசியிலே,
we read in Isaiah 11,
ஏசாயா 11 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம்.
It's a beautiful verse which I like.
நான் விரும்புகிற அருமையான வசனம்.
You know, it says in that day when Jesus comes and there's peace on the earth,
இயேசு வரும்பொழுது அங்கே பூமியிலே சமாதானம் உண்டாகிறது.
In that day, verse Isaiah 11:6, the wolf will dwell with the lamb.
ஏசாயா 11 அத்தியாயம் 6 வசனத்திலே வாசிக்கிறோம், ஏசாயா 11:6 ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும்.
And the leopard will lie down with the kid goat.
புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும்.
And the calf and the young lion will all be together playing together.
கன்றுக்குட்டி பாலசிங்கம் காளை எல்லாம் ஒருமித்து விளையாடிக் கொண்டிருக்கும்.
And who is going to be the leader?
அங்க யார் தலைவனாக இருக்க போகிறான்?
Not some mighty man of God.
ஒரு தேவனுடைய வல்லமையான மனிதன் அல்ல.
A little child will lead them.
ஒரு சிறு பையன் அவர்களை நடத்துவான்.
In the kingdom of God,
தேவனுடைய ராஜ்யத்திலே
the leader will be the one who is like a little child.
ஒரு தலைவன் யார் என்று சொன்னால் சிறு பிள்ளை போல இருக்கிறவன்.
If your church is to be like the kingdom of God, the leader must be like a little child.
உங்கள் சபை தேவனுடைய ராஜ்யத்தை போல இருக்க வேண்டுமானால் அந்த தலைவன் சிறு பையனை போல இருக்க வேண்டும்.
Then in your church, those who are like lions will lie down with those who are like lambs.
அப்படியானால் உங்கள் சபையில் சிங்கத்தை போல இருக்கிறவர்கள் ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறவர்களுடன் சேர்ந்து இருப்பார்கள்.
Why is it the lions and the lambs are fighting with each other in your church?
ஏன் உங்கள் சபையில் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது?
Why is the leopard and the kid goat in your church cannot sit down together?
ஏன் புலியும் வெள்ளாட்டுக்குட்டியும் ஒன்றாக உட்கார முடியவில்லை, சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்?
Why some sisters will say, I'll never visit that sister's home.
ஏன் ஒரு சகோதரி சொல்றான், இந்த சகோதரி வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன்?
Sometimes the problem is the leader is not a little child.
பிரச்சனை சில சமயத்தில் என்னவென்றால் அங்கே இருக்கக்கூடிய தலைவன் ஒரு சிறு பையனை போல இல்லை.
He's a big man like that.
அவன் ஒரு வலிமையான ஆளாயிருக்கிறான்.
You have to grow in wisdom.
ஞானத்திலே வளர வேண்டும்.
And that is by growing in humility.
அது தாழ்மையில் வளர்வதன் மூலமாக கிடைக்கிறது.
I often say the greatest gifts of God are in the lowest shelf of the cupboard.
நான் அடிக்கடி சொல்வதுண்டு, தேவனுடைய மிகப்பெரிய வரங்கள் அந்த அலமாரியிலே கடைசி இடத்திலே தான் இருக்கு.
You have to bend down to get it.
நீங்கள் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் குனிந்து தான் எடுக்க வேண்டும்.
All the cheap gifts at the top cupboard, top shelf.
ஆனால் மிகவும் விலை குறைவான வரங்கள் தான் அது மேலே அலமாரியின் மேலே உள்ள ஷெல்ஃபில் இருக்கு.
Most valuable gifts are in the lowest shelf.
அதிக விலை உள்ள வரங்கள் இவங்கள் கடைசி அலமாரியில்.
Bow down and humble down, humble yourself.
ஆகவே உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள்.
And learn from little children.
சிறுப்பிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.